புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலையில் வாரம்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரி தமிழாய்வுத்துறையின் இணைப்பேராசிரியர் முனைவர் கீதா அவர்கள் மன அமைதிக்கு சில வழிகள் என்ற புத்தகத்துடைய மதிப்புரையை நமக்கு எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களை நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் பி சி கணேசன் அவர்கள் எழுதிய மன அமைதிக்கு சில வழிகள் என்ற புத்தகத்தை பார்ப்போம். இந்த புத்தகம் 2017 7 பதிப்பாக சென்னை வானதி பதிப்பகம் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 108, விலை 40 ரூபாய். நூலாசிரியர் பி சி கணேசன் அவர்கள் சரித்திரம் படித்தவர், அறிவுலக மேதை, சிறுகதை மன்னர், வரலாற்று பேராசிரியர், சிறந்த நாவலாசிரியர், நல்ல மொழிபெயர்ப்பாளர், பல்துறை அறிஞர், பல்வேறு பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளவர். இவரது படைப்புகள் அனைத்தும் எளிய நடையில் பொதுமக்களை சென்றடையும் வகையில் அமைந்துள்ளது. வெளியில் எங்கேயோ சென்று நிம்மதியை தேடுகின்ற மனிதன் அதை தேட வேண்டிய இடத்தை மட்டும் ஏனோ விட்டுவிடுகின்றான். அந்த இடம் எது? அதில் நிம்மதியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று எண்ணங்களை இந்நூல் எடுத்து எம்புகிறது. அத்தியாய தலைப்புகள் வெகு கவனத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அத்தியாய தலைப்பிலும் கொடுக்கப்பட்டுள்ள வாசகம் அந்த அத்தியாயத்தின் சொல்லப்பட்டுள்ள கற்றல்களுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது. ஊன்று நிற்க கால்கள், நம்பிக்கையே ஆரம்பம், மலை குலைந்தாலும், மனம் ஒரு குரங்கு, ஆலயங்களும் மருத்துவமனைகளே, தியானம் ஒரு வழி, மனம் திருந்துதல் ஒரு மார்க்கம், கழுவாய் உண்டு, தூங்குவதும் ஒரு வழி, விரக்தியை கைவிடுங்கள், பொழுதுபோக்கு தேவை என்று 11 தலைப்புகளில் கற்றல்களை வழங்கியுள்ளார். இத்தலைப்புகளில் இடம்பெறும் அனைத்து தரவுகளும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் வாழ்க்கை வழிமுறைகளை விளக்கும் நூலாக அமைந்துள்ளது. ஊன்று நிற்க கால்கள் என்ற தலைப்பில் நம்மிடத்திலே நாம் நிம்மதியை காண முடியாவிட்டால் பிறிடத்தில் அதை காண முயற்சிப்பது வீண் கவலையாகும் என்ற பிரெஞ்சு வாசகத்துடன் இந்த அத்தியாயம் தொடங்கியுள்ளது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் ஏற்படும் அமைதியின்மை, அதிலிருந்து விடுபட்டு மன அமைதி பெற கடற்கரைக்கு செல்கிறார்கள், களியாட்டங்களுக்கு செல்கிறார்கள், பொழுதுபோக்கை நாடி எங்கெங்கோ போகின்றார்கள். அவர்கள் எங்கு போனாலும் அவர்களுடைய பிரச்சனை அவர்களை நிழல் போல தொடர்கிறது. எதிலிருந்து தப்பிக்க முயல்கின்றார்களோ அது அவர்களோடு எப்போதும் ஒட்டிக்கொள்கின்றது. என்ன காரணம்? பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று எண்ணுவதை விட சமாளிக்க வேண்டுமே என்ற கவலையே இவர்களுடைய மனதை நிரப்பிக் கொண்டு விடுவதால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் முயற்சியில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்கள் செல்லுமிடங்களில் எல்லாம் விரட்டிக்கொண்டே போகின்றன. பிரச்சனைகளை பிரச்சனைகளாக ஏற்று அவைகளை சந்திக்க நாம் தயக்கம் காட்டுகின்ற பொழுது நமது தோளின் மீது வலுவாக அமர்ந்து நம்மை ஆட்டி படைக்க முயற்சிக்கின்றன. அதுவே நிம்மதி கிடவும் காரணமாகி விடுகின்றது. அவற்றை பற்றிய சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு செயலில் ஈடுபட தொடங்குபவனே நிம்மதியை நோக்கி முதலடி எடுத்து வைக்கின்றான். சிந்தனைக்கு பிறகு செயல்தான் தொடர வேண்டுமே தவிர பிரச்சனைகள் குழப்பங்களாக உருவெடுத்து மன நிம்மதியை கெடுக்க அவமதிப்பதில் அர்த்தமில்லை. வாழ்க்கையில் சந்தித்து தீர வேண்டிய பெரிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கும் பொழுது சிறிய பிரச்சனைகளை நாம உருவாக்கி கொண்டு மன நிம்மதி இழப்பது அறிவுடைமை ஆகாது. இந்த அத்தியாயத்தின் தலைப்பில் குறிப்பிட்ட பிரெஞ்சு வாசகமும் இதைத்தான் சொல்லுகின்றது. நிம்மதியை வெளியில் சென்று தேடினாலும் மனம் குழப்பமின்றி தெளிவாக இருந்தால்தான் விரும்பிய நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையே ஆரம்பம் என்ற தலைப்பில் நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு பெரிய காரியமும் நம்பிக்கையில் ஆரம்பித்துதான் முதல் அடியை எடுத்து வைக்கின்றது என்ற சிலிக்கல் என்பவரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. மனிதன் எந்த காரியத்தை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அபசகுணம் பிடித்தது போல் நடக்காது என்றும் சொல்லக்கூடாது என்றும் சொல்லுவார்கள். எதிர்மறை சிந்தனை கூடாது என்பதுதான் தமிழர்களின் நோக்கமாகும். நடக்கும், வாழும், வளரும் என்று ஆசீர்வதிப்பதுதான் தமிழர் மரபு. இதனால் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது பெரியவர்கள் பலர் கூடி அதை வாழ்த்துவது ஒரு சம்பிரதாயமாக நம்முடைய நாட்டில் இருந்து வருகிறது. திருமணத்தின் போதும் வேறு மங்கள நிகழ்ச்சிகளின் போதும் பலருக்கும் அழைப்பு அனுப்பி அவர்களை வந்து வாழ்த்த சொல்கின்றோம். எதற்காக? அந்த வாழ்த்துக்கள் ஊக்கத்தை கொடுக்கின்றன, உற்சாகத்தை ஊட்டுகின்றன. இந்த ஊக்கமும் உற்சாகமும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் செயலுக்கும் நம்மை தூண்டுகின்றது. தன்னம்பிக்கை பிறக்க இந்த வாழ்த்துக்களே நல்ல ஆதாரமாக அமைகின்றன. நம்பிக்கையோடு தொடங்கப்படுகின்ற வாழ்க்கை காரிய சாதனைகளுக்கு வழிவகுத்து கொடுக்கின்றது. இந்த பேருண்மையை பகவத்கீதை வெகு அழகாக எடுத்து காட்டுகிறது. நீ உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே என்று கீதை உபதேசிக்கிறது. மேலிருந்த வாரியாக பார்த்தால் பலனை பற்றி கவலைப்படாமல் ஒருவன் எவ்வாறு காரியம் மாற்ற முடியும் என்கின்ற கேள்வி எழும். பலன் கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற சந்தேகத்துடன் செயல்களில் ஈடுபட்டால் செயல்திறன் குறைந்து போகிறது. ஆகவே ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது அதற்குரிய பலனை பற்றி எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்காமல் செயல்படுமாறு கீதை உபதேசிக்கிறது. பயங்கரமான அணுகுண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி படு நாசமடைந்த ஹீரோசீமா, நாகசாகி போன்ற நகரங்களை ஜப்பானிய மக்கள் நம்பிக்கையின் துணை கொண்டு மீண்டும் உருவாக்கி இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பாடம். சர்வ நாசமடைந்த நகரங்களையே நம்பிக்கை புதுப்பித்து விடுமானால் நம்பிக்கையின் மூலம் இழந்த மன நிம்மதியை ஒருவன் திரும்ப பெற்று தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதும் சாத்தியமே. மனம் மலை குலைந்தாலும் எனும் தலைப்பில் ஞானம் பெற்ற எந்த மனிதனும் பதட்டமடையும் நிலையில் இருப்பதில்லை, மன அமைதி நிலையே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது என்ற லவேட்டர் என்பவரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. பிணி, மூப்பு, மரணம் ஆகிய துயரங்கள் மனிதனுக்கு ஏன் ஏற்பட வேண்டும் என்று மனம் குழம்பிய மன்னன் சித்தார்த்தன் துறவியாகி போதி மரத்தறையில் அமர்ந்து ஞானம் பெற்ற போது மன அமைதி பெற்று ஊருக்கு புதிய மார்க்க வழங்கினார் என்பது வரலாறு. ஞான மொழிகளை சொன்ன நமது முனிவர்களும் கானகத்துக்கு சென்று தனிமையில் அமர்ந்து தியானம் செய்து வாழ்க்கைக்கு பேருண்மைகளை கண்டறிந்து வெளிப்படுத்தினார்கள் என்று நமது பண்டைய நூல்களில் காண முடிகிறது. இதிலிருந்து ஒரு உண்மை தெளிவாகிறது. வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள மன அமைதி இன்றியமையாது. அதுபோல வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பொழுது மன அமைதி தானாகவே வந்துவிடுகிறது. வாழ்க்கையில் எத்தகைய பேரறிவு ஏற்பட்டாலும் மனம் குலையாத நிலையில் மனிதன் இருப்பானேயானால் அவனால் எந்த துன்பத்தையும் சமாளித்து வெற்றி கொண்டுவிட முடியும் என்று மலை குலைந்தாலும் மனம் குலையாதே என்கின்ற வாக்கியம் தெள்ள தெளிவாக உணர்த்துகின்றது. இந்திய அரசியலில் அரிய பெரிய சாதனைகளை செய்தவர் மூதரஞ்சர் ராஜாஜி. அவருக்கு எதிராக அரசியலில் பெரும் புயல் வீசிய போதெல்லாம் தனி ஒருவராக நின்று சமாளித்தவர். இவருடைய சொந்த வாழ்க்கையில் பெரிய சோகமான நிகழ்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. இந்து நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த அவருடைய மகன் திடீரென காலமானார். இதைவிட அதிர்ச்சி தரத்தக்க செய்தி ஒரு பெற்றோருக்கு இருக்க முடியாது. இருந்தும் அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ராஜாஜி மனக்கலக்கம் அடையாமல் கீதையின் ஸ்லோகங்களை படித்து ஆறுதல் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. மேற்சொன்ன செய்தி நெருக்கடி வந்தபோது மன அமைதியுடன் அதை எதிர்நோக்கி நிதானம் இழக்காமல் இருந்தால்தான் அவர்களுக்கு முன்னே இருந்த பணிகளையும் கடமைகளையும் வெற்றிகரமாக தொடர முடியும். வீரெய்தி வாண்டார் வினை திட்பம் வேந்தன் கண், ஊரெய்தி உள்ளப்பெடும். இந்த குறளில் வள்ளுவர் மன வலிமையால் எவன் ஒருவன் சிறப்பு பெற்று செயலாற்றும் சக்தி படைத்தவனாக இருக்கின்றானோ அவனே நாட்டை ஆளுகின்ற தகுதி படைத்தவனாகவும் இருக்கின்றான் என்று தெல்ல தெளிவாக விளக்கி காட்டியிருக்கிறார். எனவே நெருக்கடிகளின் போது நெஞ்சம் கலங்காத மன வலிமை வேண்டும். ஒரு முறை இந்த நிலையை ஒருவன் பெற்றுவிட்டால் பின்னர் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் சாதாரணமாக ஆகிவிடும். மன வலிமை பெற்றவர்களே மன நிம்மதியையும் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எந்த கஷ்டத்தையும் எதிர்நோக்கி சமாளித்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை ஒவ்வொருவிடமும் இருப்பது அவசியம். மனம் ஒரு குரங்கு என்ற தலைப்பில் பொறுமையே மிகப்பெரிய சோதனையாகும் என்ற புத்த பெருமானின் வாசகத்துடன் தொடங்குகிறது. மனத்தின் குணம் அலைப்பாய்வது. மனத்தை ஒருமுகப்படுத்துவதில் மனிதன் எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறானோ அந்த அளவுக்கு அவன் எண்ணங்களை செயல்படுத்தும் ஆற்றல் பெற்றவனாக பரிணமிக்கின்றான். மனதை ஒருமுகப்படுத்துவது என்றால் என்ன? மனம் ஒரு நிலைப்பட வேண்டுமானால் ஐம்பல உணர்ச்சிகளும் தற்காலிகமாவது ஒதுக்கி வைப்பது அவசியம். எனவேதான் திருவள்ளுவரும் பொறிவாயில் ஐந்து அவித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். மனம் வெளியில் எட்டி பார்க்கின்ற ஐந்து வழிகளை ஒருவன் அடைத்து விடுகின்ற வல்லமையை பெற்றிருந்தால் மனம் உயர்ந்த ஒன்றை நாடுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. அந்த நிலையே இறைநிலை, தெய்வநிலை என்று அழைக்கப்படுகிறது. மன அமைதி இல்லற நிலை, துறவர நிலை இரண்டில் எதை மேற்கொண்டாலும் தேவையானதுதான். அமெரிக்க எழுத்தாளரான நார்மன் வின்சென்ட் ஃபீல் என்பவர் இது குறித்து பலவித நூல்களை எழுதியுள்ளார். அவர் இந்த நூல்களில் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். அவர் கற்பனையில் நூல்கள் எழுதுகிறவர் அல்லர். அனுபவபூர்வமான பல உண்மைகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். செல்வ செழிப்பில் மிதந்தும் நிம்மதியின்றி தவிக்கின்ற சமுதாயத்தில் அமெரிக்க சமுதாயம் குறிப்பிடத்தக்க இடத்தை வகிக்கின்றது. இதிலிருந்து ஒரு பெரிய உண்மை தெளிவாகின்றது. பணம் மட்டும் நிம்மதியை கொடுத்து விடுவதில்லை. நிம்மதியை கொடுக்க கூடிய சக்தி மனம் ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. நார்மன் வின்சென்ட் ஃபீல் இதை மிக தெளிவாகவே விளக்கி கூறியுள்ளார். அமெரிக்க சமுதாயத்திலே மன நிம்மதியை இழந்தவர்களும் தன்னம்பிக்கை குறைந்த போனவர்களும் வாழ்க்கை போராட்டத்தை எதிர்நோக்க துணிவில்லாதவர்களும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மன மருத்துவ நிபுணர்களை நாடி செல்வது வழக்கமாக உள்ளது. அவர்களாலும் இவர்களின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண முடிவதில்லை. வின்சென்ட் ஃபீலும் அவரது நண்பர்களும் மன மருத்துவத்தோடு தெய்வ நம்பிக்கையையும் வளர்க்கும் அமைப்புகளையும் உருவாக்கி மன பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு சிகிச்சை அளித்து வெற்றி கண்டுள்ளார்கள். இதன் காரணமாகவே தமிழர்களின் வாழ்க்கையின் ஆலயம் உன்னதமான இடத்தை பெற்று சமூகத்தின் நடவடிக்கைகளின் மையப்பகுதியாக ஆலயம் போட்டு சிறப்பிக்கப்பட்டது. மனதை புனிதமாக்கும் திருத்தலங்களாக ஆலயங்களை இந்துக்கள் கருதும் காரணமும் இதுதான். ஆலயங்களும் மருத்துவமனைகளே, நல்ல ஆலயங்கள் உங்களை புனிதமாக்குகின்றன என்று சுவாமி விவேகானந்தரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி. ஒரு கட்டளை போலவே இந்த வாக்கியம் அமைந்துள்ளது. இவ்வளவு அழுத்தமாக இப்படி ஒரு எச்சரிக்கையினை நம்முடைய முன்னோர்கள் விடுத்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? ஒரு ஊரின் மையஸ்தானம் ஆகவும் முக்கிய இடமாகவும் ஆலயத்தை நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள். இதற்கு காரணம் உண்டு. வாழ்க்கை போராட்டத்தில் அல்லல் பட்டு தவிக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இடமாக ஆலயம் கருதப்படுகின்றது. வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத மக்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவனை தரிசிக்கும் போது மன அமைதி பெறுகிறார்கள். பிரச்சனைகளை எதிர்நோக்கி சமாளிக்கும் மன வலிமை அவர்களுக்கு ஏற்படுகிறது. வேறெங்கும் தேடி பெற முடியாத நிம்மதியை ஆலயங்களில் அவர்கள் பெறுகின்றார்கள். மேலை நாடுகளில் மன மருத்துவ நிலையங்கள் செய்கின்ற வேலையை வழிவழியாக இந்து ஆலயங்கள் இங்கு செய்து வருகின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம்பிக்கைதான். இந்த நம்பிக்கை மனதின் ஆழத்திலிருந்து தோன்றுவது. இந்த ஆழமான நம்பிக்கையினை தெய்வ பக்தி ஒன்றினால்தான் கொடுக்க முடியும். இந்த பக்தியை அளிக்கக்கூடிய இடங்கள் ஆலயங்கள். ஆகவேதான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற கட்டளையினை நமது முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். தியானம் ஒரு வழி. ஸ்தூலமான பொருள்களை வைத்து தியானம் ஆரம்பமாகிறது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னத நிலை அடைந்து எதையும் நினைவு கூறாத நிலையை அடைகிறது என்று சுவாமி விவேகானந்தரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. மனதை ஒருநிலைப்படுத்துவதை தியானம் என்று சொல்கின்றோம். மனதை ஏன் ஒருநிலைப்படுத்த வேண்டும்? வாழ்க்கை பூராவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றிலும் நிகழும் பல நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு பலதரப்பட்ட உணர்ச்சிகளுக்கு ஆளாகின்றோம். தெளிவு உள்ளவன் எதையும் தீர்க்கமாக சிந்திக்கின்றவனாக இருக்கின்றான். நிதானம் கொண்டவனால் காரியங்களில் உறுதியாக செயல்பட முடிகின்றது. வாழ்க்கையை நம்பிக்கையோடு அதை எதிர்நோக்க தொடங்குகின்றான். ஒவ்வொரு நாள் தியானம் செய்யும் பொழுதும் முதல் நாள் அவன் மனதில் குழப்பமாக குவியக்கூடிய எண்ணங்கள் தாமாகவே ஒரு ஒழுங்குக்கு வந்து திட்டங்களாக அவை உருப்பெற்று விடுகின்றன. திட்டங்கள் வரையறுக்கப்பட்ட பிறகு செயல்படுவது சுலபமாகி விடுகிறது. இந்த வாழ்க்கை உற்சாகம் மிகுந்ததாக ஆகிவிடுகிறது. வாழ்க்கையில் உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்ள தியானத்தில் ஈடுபடுங்கள். தியானத்தில் ஈடுபடுவோரை மனநோய் அண்டுவதில்லை. மன மருத்துவங்களும் மன விடுதிகளும் இவர்களுக்கு தேவையில்லை. இதையே கீதை அழுத்தமாக உபதேசிக்கிறது. ஞான வாழ்க்கையில் திறவுகோலாக தியானத்தையே தான் கீதை குறிப்பிட்டு சொல்கிறது. மனம் திருந்துதல் ஒரு மார்க்கம். தவறுகளுக்காக வருந்திய பின் தெளிவான வாழ்க்கை காத்திருக்கிறது என்று ஷேக்ஸ்பியரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் தவறுகளை அறிந்தேதான் செய்கின்றான். வாழ்க்கை நிர்பந்தங்களாலும் வேறு பல சூழ்நிலைகளாலும் மனிதன் பல தவறுகளை செய்து விடுகிறானே தவிர அவன் செய்த தவறுகளை அவனுடைய மனசாட்சி அவனுக்கு எப்பொழுதும் சுட்டிக்காட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முறை தவறுகளை மனசாட்சி சுட்டிக்காட்டும் பொழுதும் குற்ற உணர்வு அவனை அறியாமலே அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு விடுகிறது. குற்றம் செய்தவன் எத்தகைய கடுமையான மனப்போராட்டங்களுக்கு உள்ளாகின்றான் என்கின்ற விஷயத்தை ரஷ்ய ஞானி டால்ஸ்டாய் தன்னுடைய பல நாவல்களில் அருமையாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக குற்றமும் தண்டனையும் என்கின்ற நாவலில் குற்றம் செய்தவனின் மனப்போராட்டத்தை மிக அருமையாக சித்தரித்து காட்டியிருக்கிறார். ஆக குற்றம் செய்த எவனுக்கும் மன நிம்மதி இருக்க வேண்டிய வழி இல்லை. ஒவ்வொருவனும் வாழ்க்கையில் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ குற்றங்கள் செய்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இந்த குற்றங்கள் கூடுதலாகும் பொழுது மன நிம்மதியும் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. சிறிய குற்றம் செய்கின்றவன் மிகுதியான உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகின்றவனாக இருப்பின் அதிகமான அளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றான். செய்த பாவத்துக்கு வருந்தி மன்னிப்பு பெற்று மன நிம்மதியை அடைகின்றவன் மீண்டும் பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றான். பிராயசித்தம் என்கின்ற ஒன்று மட்டும் இல்லாமல் போகுமானால் எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியின்மை என்கின்ற பாறையின் மீது மோதி சுக்குநூறாக நொறுங்கி போயிருக்கும். செய்த தவறுகளை உணர்ந்து மனம் திருந்துவது மன நிம்மதி பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாகும். இதை புரிந்து கொண்டால் தவறுகளால் மன நிம்மதி இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தூங்குவதும் ஒரு வழி. தூக்கமே புகலிடம் அற்றோர்க்கு நீ ஒரு புகலிடம், தோழமை இல்லாதோர்க்கு நீ ஒரு தோழன் என்று சினேசர் எலியட் என்பவரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. ஒருவன் எவ்வளவு நேரம் தூங்குகிறான் என்பது முக்கியமில்லை. தூங்குகின்ற போது எவ்வளவு ஆழ்ந்து நித்திரை கொள்கிறான் என்பதே முக்கியம். தூக்கம் கெட்டுப்போனால் தன்னுடைய சிந்தனைகளின் மீது தனக்குள்ள கட்டுப்பாட்டை மனிதன் இழந்து விடுகின்றான் என்பதாகும். ஆகவே நமது எண்ணங்களின் மீது நாம் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமானால் தூக்கம் நமக்கு இன்றியமாக தேவையாகி விடுகின்றது. இதனால் கவலைகளால் தூக்கம் இழந்து தவிப்போருக்கு இரவு படுக்க செல்லும் முன் தூக்க மாத்திரை சாப்பிடும்படி டாக்டர்கள் சிபாரிசு செய்கிறார்கள். டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் தூக்க மாத்திரை சாப்பிடுவது தவறில்லை. அவர்களின் ஆலோசனையை பெறாமல் தன்னிச்சையாக அதை உட்கொள்வது தீமையில் போய் முடியும். மன நிம்மதிக்கு தூக்கம் ஒரு சிறந்த மார்க்கம். வாழ்க்கை அனுபவமும் வைத்திய போதனையும் அதைத்தான் சொல்லுகின்றன. விரக்தியை விரட்டுங்கள் என்ற தலைப்பில் வாழ்க்கையின் மன பளபளப்புகள் மறைந்துவிட்டது என்கின்ற எண்ணுகின்ற பொழுது குவளை மரணத்தை தேடிக் கொள்கின்றான். துணிவுள்ளவன் தொடர்ந்து வாழ்ந்து பிரச்சனைகளை சமாளிக்கின்றான். மார்சல் என்பவரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தை இந்தியாவில் நிலைநாட்டுவதற்கு காரணமாக இருந்த ராபர்ட் கிளைவ் பற்றி ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் விரக்தியடைந்த கிளைவ் இரண்டு முறைக்கு மேல் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாராம். ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரது தற்கொலை முயற்சி தோற்று போயிற்று. அதன்பின் கிழக்கிந்திய கம்பெனியில் குமாஸ்தாவாக வேலைக்கு அமர்ந்த அவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவில் வேறொன்று காரணமாக இருக்கும் அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து வரலாற்றிலும் இடம்பெற்றவர். கிளைவின் தற்கொலை முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் வரலாற்று திருப்பத்துக்கு காரண புருஷராக விளங்கிடும் வாய்ப்பை அவர் இழந்திருப்பார். வரலாற்று சிறப்பு பெற வேண்டிய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே துண்டிக்கப்பட்டிருக்கும். எனவே இறைவன் அளித்த வாழ்க்கையை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரும் முயலுதல் வேண்டும். ஒவ்வொருடைய எதிர்காலத்திலும் என்ன காத்திருக்கிறது என்பதை எவரும் முன்கூட்டியே கணித்து சொல்ல முடியாது. மன நிம்மதியுடன் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை பாதையில் நம்பிக்கையுடன் நடைபெற முடியும். அவர் பயணத்தை நடத்தும் பொழுது எத்தனையோ அரிய வாய்ப்புகளை சந்திக்கவும் முடியும். அந்த வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்தும் பொழுது புதிய வெற்றிகள் பல நம்மை தேடி வரும். பொழுதுபோக்கு தேவை. பொழுதுபோக்கு என்பது சோம்பேறித்தனமாக இருப்பதல்ல, களைப்பை போக்கிக் கொள்ள மாற்று வேலையில் ஈடுபடுவதாகும் என்ற சி சிம்பன்ஸ் என்பவரின் வாசகத்துடன் தொடங்குகிறது. கடுமையான உழைப்புக்கு மத்தியில் களைப்பை போக்கிக் கொள்ள கட்டாயமாக ஒவ்வொருவரும் கையாள வேண்டிய பொழுதுபோக்காகும். கடுமையான உழைப்பால் உடல் களைத்து போவதைப் போலவே ஒரே பணியை திரும்ப திரும்ப செய்வதால் மனமும் சோர்வுக்கு ஆளாகி விடுகிறது. இந்த மனச்சோர்வு மன அமைதி குலைவதற்கு சுலபத்தில் வழிகோலி விடுகிறது. மேலை நாடுகளில் ஹாலிடே என்று பொழுதுபோக்கிற்காக ஒதுக்கிய நாளை குறிப்பிடுகிறார்கள். வாரத்தில் 6 நாட்கள் கொடுமையாக உழைத்த பிறகு 7வது நாளை பொழுதுபோக்கிற்காக செலவிடுகிறார்கள். இப்படி செய்வதன் மூலம் 6 நாட்களில் கடுமையான உழைப்பதற்கான உடல் வலிமையினையும் மன உற்சாகத்தினையும் பெற்றுவிடுகிறார்கள். மேல்நாட்டிலே தாங்கள் செய்யும் பணிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதற்கு சற்றும் குறையாத வகையில் பொழுதுபோக்கிற்கும் கொடுக்கிறார்கள். வேறு சிலர் சில பொழுதுபோக்குகளையும் வைத்திருக்கிறார்கள். அவைகளில் ஆங்கிலத்தில் ஹாபி என்று சொல்லுவார்கள். புத்தகம் எடுத்தல், தோட்ட வேலை செய்தல், மீன் பிடித்தல், இசைப்பயிற்சி செய்தல், ஸ்டாம்பு சேகரித்தல், புகைப்படம் எடுத்தல், ஓவியம் வரைதல் என்று ஒவ்வொருவரும் தங்கள் திறமைக்கு ஏற்ற விதத்தில் மனதிருப்தி அளிக்கும் வகையில் ஒரு பொழுதுபோக்கு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இவையெல்லாம் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கவனத்தை வேறு திசையில் திருப்பி மனதை ஏதோ ஒன்றில் ஈடுபாடு செய்ய மனிதன் கண்டுபிடித்துள்ள உபாயமாகும். தேசப்பிதா காந்திஜி கைராட்டையில் நூல் உற்பத்தை ஒரு கடமையாக எண்ணி அதில் கவனத்தை செலுத்தினார். பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நெருக்கடியான நிர்வாக அலுவலுக்கு இடையில் கவிதைகள் படிப்பதற்கென்று நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் தங்களுடைய கடுமையான உழைப்புக்கு இடையேயும் நேரத்தை ஒதுக்கி பொழுதுபோக்கை நாடியது எதனால்? பொழுதுபோக்கின் அருமை அவர்களுக்கு தெரியும். பொழுதுபோக்கிற்கென்று அவர்கள் ஒதுக்கிய நேரத்தில்தான் தங்களுடைய அன்றாட பணிகளை தொடர்வதற்கான உற்சாகத்தை அவர்களால் பெற முடிந்தது. மன நிம்மதி பெற விரும்புபவர்கள் பொழுதுபோக்கை ஒரு கலையாக பயிலுதல் அவசியம். வாழ்க்கை நடவடிக்கைகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ள அது அவர்களுக்கு பெரும் துணையாக இருக்கும். நிறைவாக, இந்நூலில் உள்ள அனைத்து தகவல்களும் வாழ்க்கை நடைமுறை உண்மைகளையும் வாழ்ந்து காட்டி சென்றுள்ள பெரியோர்களின் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களையும் மேற்கோள்களாக அமைத்துள்ளார் நூலாசிரியர். ஒவ்வொரு அத்தியாயத்தின் தலைப்பிலும் அதன் தொடர்ச்சியான ஒவ்வொருவரின் பொன்மொழியை பதிவிட்டுள்ளார். அதை ஊன்றி படித்து சிந்தித்த பின் அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற செய்தியை படித்தால் நிச்சயம் அது படிப்போரிடையே மனமாற்றத்தை தோற்றுவிக்கும் வகையில் இருக்கும். இந்நூல் படிக்க வேண்டிய புத்தகமாகவும் பாதுகாக்க வேண்டிய புத்தகமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மாணவர்கள், தமிழ் சான்றோர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்நூல் அமைந்துள்ளது என்றும் நம்புகின்றேன். இன்று நீ படிக்கும் புத்தகம்தான் நாளை நீ உட்காரும் நாற்காலியை தீர்மானிக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை மன அமைதிக்க சில வழிகள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கே கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.